தேடல் மினா நாணய ஓமை பகுதி 3.
எனது அருமை அன்புள்ளங்களே, லூக்கா நற்செய்தி 19 பிரிவில் கூறப்பட்டுள்ள மினா நாணய ஓமையில் 2 வாரங்களாக நம் தேடல் பயணத்தை மேற்கொண்டோம். 2 வாரங்களுக்கு முன் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் மேற்கொண்ட புனித பூமி பயணத்தால் நமது தேடல் பயணத்தை தள்ளி வைத்தோம். இன்று 3வது வாரமாக மினா நாணய ஓமையில் நமது பயணம் தொடர்கின்றது. இந்த ஓமை கூறப்பட்டதன் பின்னணியை முதல் 2 பகுதிகளில் சிந்தித்தோம். இயேசு எருசலேம் நெருங்கி வந்து கொண்டிருந்ததாலும், சூழ்ந்திருந்தவர்கள் இரையாட்சி நெருங்கி வந்துவிட்டது என்று எண்ணியதாலும் இயேசு இந்த ஓமையை சொன்னார் என்று சிந்தித்தோம். அந்த நேரம் இந்தியாவில் தேர்தல் முடிவுகள் வெளியாகி ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதால், அத்துடன் நமது சிந்தனைகளையும் இணைத்து நம் தலைவர்கள் அவர்கள் கொணர வேண்டிய மாற்றங்கள் குறித்தும் நமது தேடலை மேற்கொண்டோம். தன்னை சுற்றி திரண்டிருந்த மக்கள் தன்னை ஒரு மன்னனாக கற்பனை செய்து பார்ப்பதையும், தான் எருசலேமில் நுழைவதை ஒரு மன்னனின் வருகையாக அவர்கள் காண விளைவதையும் இயேசு உணர்ந்தார். அவர்களிடம் எழுந்த அளவற்ற ஆதாரமற்ற ஆர்வத்திற்கு ஒரு சவாலாக இயேசு மினா நாணய ஓமையை கூறி அவர்களை விழித்தெழச் செய்தார். தான் எருசலேமில் நுழைவது ஆட்சியை கைப்பற்ற அல்ல என்பதை தெளிவாக்கவும், இறையாட்சி என்பது ஏதோ ஒரு நாளில் வந்துவிடும் உடனடி மாற்றம் அல்ல என்பதை கூறவும், அந்த இறையாட்சியில் பங்கேற்க ஒரு சில தேவைகள் உள்ளன என்பதை தெளிவுபடுத்தவும் இயேசு இந்த ஓமையை சொன்னார் என்று எண்ணி பார்க்கின்றேன். அன்புள்ளங்களே, லூக்கா நற்செய்தி 19 11-27 முடிய உள்ள இறை சொற்றொடர்களில் காணப்படும் இந்த ஓமையை 3 பகுதிகளாக நாம் பிரிக்கலாம். தொலைநாட்டிற்கு புறப்பட்ட உயர்குடிமகன் ஒருவர் பணியாளர்களுக்கு பொறுப்பளித்தார் என்பது முதல் பகுதி. அவர் திரும்பி வந்ததும் பணியாளர்களிடம் தான் விட்டுச் சென்ற பொறுப்பிற்கு கணக்கு கேட்டார் என்பது 2வது பகுதி. தனக்கு எதிராக செயல்பட்டவர்களை அழித்தார் என்பது 3வது பகுதி. அன்புள்ளங்களே, மினா நாணய ஓமையில் கூறப்பட்டுள்ள உயர்குடிமகனுக்கும் இயேசுவின் காலத்தில் நிகழ்ந்த ஒரு வரலாற்று நிகழ்வுக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு என்பது விவிலிய ஆய்வாளர்களின் கருத்து. உயர்குடிமகனை நாயகனாக வைத்து இயேசு இந்த ஓமையை கூறியிருந்தாலும், இந்த ஓமையில் நமக்கு பாடங்கள் சொல்லித்தரப்போவது பணியாளர்கள். எனவே இந்த பணியாளர்களை மனதில் கொண்டு நாம் இந்த ஓமையின் 1வது பகுதியில் நம் தேடலை துவக்குவோம். அன்பு நெஞ்சங்களே, மினா நாணய ஓமையின் 1வது பகுதியில் இயேசு கூறுவது இதுதான்.
உயர்குடிமகன் ஒருவர் ஆட்சியுரிமை பெற்று வர தொலைநாட்டிற்கு போக புறப்பட்டார். அப்போது அவர் தம் பணியாளர்கள் 10 பேரை அழைத்து 10 மினாக்களை அவர்களிடம் கொடுத்து அவர்களை நோக்கி, நான் வரும் வரை இவற்றை வைத்து வாணிகம் செய்யுங்கள் என்று சொன்னார். அவருடைய குடிமக்களோ அவரை வெறுத்தனர். எனவே, இவர் அரசராக இருப்பது எங்களுக்கு விருப்பமில்லை என்று சொல்லி தூது அனுப்பினர்.
இந்த பகுதியை நான் வாசித்தபோது என் கவனத்தை முதலில் ஈர்த்த வரிகள் என்ன தெரியுமா? அவர் தம் பணியாளர்கள் 10 பேரை அழைத்து 10 மினாக்களை அவர்களிடம் கொடுத்து அவர்களை நோக்கி, நான் வரும் வரை இவற்றை வைத்து வாணிகம் செய்யுங்கள் என்று சொன்னார் என்ற அந்த வார்த்தைகள். உயர்குடிமகன் தன் பணியாளர்கள் 10 பேரை ஒரு சேர அழைத்து அவர்களிடம் 10 மினாக்களை கொடுத்தார். அவர்களை ஒவ்வொருவராக அழைத்து அவர்கள் ஒவ்வொருவருக்கும் 1 மினா கொடுத்தார் என்ற பாணியில் பொதுவாக இந்த ஓமையை நாம் இதுவரை சிந்தித்து வந்திருக்கின்றோம். ஆனால் இயேசுவின் வார்த்தைகள் அவ்விதம் அமையவில்லை. அவர் 10 பேரையும் ஒரு சேர அழைத்து அவர்களிடம் 10 மினாக்களை கொடுத்து வாணிகம் செய்யச் சொன்னார் என்று இயேசு இந்த காட்சியை அமைத்துள்ளார். அன்பு இதயங்களே, மத்தேயு நற்செய்தி 25 பிரிவில் கூறப்பட்டுள்ள தாலந்து ஓமையோடு ஒப்பிட்டால் இந்த வார்த்தைகளில் பொதிந்திருக்கும் ஒரு சிறப்பான அம்சத்தை நாம் உணர முடியும். மத்தேயு நற்செய்தி 25 பிரிவில் நாம் வாசிப்பது என்ன? இதோ கேளுங்கள்.
விண்ணரசை பின்வரும் நிகழ்ச்சி வாயிலாகவும் விளக்கலாம். நெடும் பயணம் செல்லவிருந்த ஒருவர் தம் பணியாளர்களை அழைத்து அவர்களிடம் தம் உடைமைகளை ஒப்படைத்தார். அவரவர் திறமைக்கு ஏற்ப ஒருவருக்கு 5 தாலந்தும் வேறொருவருக்கு 2 தாலந்தும் இன்னொருவருக்கு 1 தாலந்தும் கொடுத்துவிட்டு நெடும் பயணம் மேற்கொண்டார்.
ஒவ்வொருவருக்கும் அவரவர் திறமைக்கு ஏற்ப 5, 2, 1 என்ற வரிசையில் தாலந்து வழங்கப்பட்டன என்று நற்செய்தியாளர் மத்தேயு கூறுகின்றார். நற்செய்தியாளர் லூக்காவோ தன்னுடைய ஓமையில் இவ்வித பாகுபாடுகள் ஏதும் இல்லாமல் 10 பேரையும் அழைத்து 10 மினாக்களை உயர்குடிமகன் கொடுத்தார் என்றே சொல்கின்றார். அன்பு இதயங்களே, 1 மினா என்பது 100 திராக்மா மதிப்புள்ள நாணயம். 1 திராக்மா என்பது ஒரு தொழிலாளரின் 1 நாள் கூலிக்கு இணையான கிரேக்க வெள்ளி நாணயம். எனவே அந்த உயர்குடி மகன் தன் 10 பணியாளர்களை அழைத்து 1000 நாட்களுக்கு உரிய ஊதியத்தை ஒட்டுமொத்தமாக அவர்களிடம் ஒப்படைத்து இதை கொண்டு வாணிகம் செய்யுங்கள் என்று சொன்னார் என்பது லூக்கா நற்செய்தியில் நாம் காணும் கருத்து. எனது அருமை அன்புள்ளங்களே, உயர்குடிமகன் தம் பணியாளர்கள் 10 பேரை அழைத்து 10 மினாக்களை அவர்களிடம் கொடுத்தார் என்ற இந்த வார்த்தைகள் எனக்குள் ஒரு பொது உடைமை கற்பனையை உருவாக்கின. அந்த 10 பணியாளர்களும் நினைத்திருந்தால் அந்த 10 மினாக்களை ஒரு சேர முதலீடு செய்து அதன் பலனை அனைவரும் சமமாக பகிர்ந்திருக்கலாம். அவ்விதம் அவர்கள் நடந்திருந்தால் சமத்துவம், பொது உடைமை, கூட்டுறவு போன்ற உயர்ந்த கோட்பாடுகளுக்கு அவர்கள் இலக்கணமாக அமைந்திருப்பர். ஆனால் நடந்தது என்ன? அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட 10 மினாக்களை ஆளுக்கொரு மினா என்று பிரித்து கொண்டனர். அதுவரை அந்த உயர் குடிமகன் இல்லத்தில் இணைந்து பணியாற்றியவர்கள் பணம் என்று வந்ததும் அவரவர் வழியே பிரிந்து சென்றனர். ஒவ்வொருவரும் தங்கள் சுயநலனுக்கு முதலிடம் கொடுத்தனர். யாரால் அதிகம் சம்பாதிக்க முடியும் என்ற போட்டிகள் துவங்கின. தனியுடைமை, சுயநலம், போட்டி என்ற கோட்பாடுகளுக்கு இந்த பணியாளர்கள் எடுத்துக்காட்டாக அமைந்துவிட்டனர். அன்பு இதயங்களே, தனியுடைமை, முதலாளித்துவம் என்ற மேற்கத்திய கொள்கைகளை இயேசு ஆதரித்தாரோ என்று எண்ணும் அளவுக்கு இந்த உவமைக்கு பல அர்த்தங்கள் கற்பிக்கப்பட்டுள்ளன. பொது உடைமை, தனியுடைமை என்ற கருத்துக்களை சொல்லித்தர இயேசு இந்த உவமையை சொல்லவில்லை என்பதை நாம் அறிவோம். ஆனால் பொதுவாகவே செல்வத்தை குறித்தும் செல்வம் சேர்ப்பது குறித்தும் இயேசுவின் எண்ணங்களை நாம் ஓரளவு அறிவோம். அதிலும் குறிப்பாக லூக்கா நற்செய்தி வழியே இந்த எண்ணங்கள் மிகவும் வலிமையாகவே வெளிப்பட்டுள்ளன. இத்தகைய பின்னணியை மனதில் தாங்கி இயேசு இந்த உவமை வழியே சொல்லித்தர விளையும் முக்கியமான பாடம் இந்த உவமையின் 2 பகுதியில் இடம்பெறுகின்றது. இந்த 2 பகுதியில் உயர்குடிமகன் திரும்பி வந்ததும் பணியாளர்களிடம் தான் விட்டு சென்ற பொறுப்பிற்கு கணக்கு கேட்டார் என்பதுதான் இந்த உவமையின் கருப்பகுதி. பல ஆழமான உண்மைகளை கூறும் இந்த பகுதியில் நமது தேடலை அடுத்த வாரம் மேற்கொள்வோம்.
உன்னத தேவனை உனதருட்கருவியாய் உலகினில் வாழ்ந்திடும்.
விவிலிய தேடல் நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது உங்கள் வத்திக்கான் வானொலி.